அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் ஓசை. ஏப்ரல் திங்கள் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த நிகழ்ச்சி தயாரித்து வழங்குபவர் மணிமன்னன். இன்றைய தமிழிசை நிகழ்ச்சியின் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கை தமிழர்களின் 16 புலம்பெயர் அமைப்புகளை தடை செய்ய இலங்கை அரசு முடிவு எடுத்திருப்பது பற்றிய செய்தி, இந்த முடிவு குறித்து தடை செய்யப்பட உள்ள பிரித்தானிய தமிழர் பேரவையின் கருத்து.
இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கை அரசாங்கம் ஒரு பயமூட்டுவதற்காகவும் ஆத்திரம் அடைந்து செய்த இந்த செயற்பாடு இலங்கைக்கு பாரிய ஒரு ராஜதந்திர பின்னடைவை நீண்ட காலத்தில் கொண்டு வரப்போகின்றது.
உயர் அதிகாரிகள் ஓய்வு பெற்ற பின்னர் அரசியலில் ஈடுபடுவது சரியா என்பது குறித்து இந்திய முன்னாள் அமைச்சரவை செயலர் TSR சுப்பிரமணியன் தெரிவிக்கும் கருத்து.
ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டில இது பர்சே தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனா ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா தனக்கு ஏதாவது கிடைக்கும் சொல்லி வரது வந்து மாரலி அப்செக்ஷனபிள்.
இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டவர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்ததை மறுபரிசீலனை செய்ய மத்திய அரசு தொடுத்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பது பற்றிய செய்தி, பின்னர் அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை கேட்கலாம்.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை வாசிப்பது எல்.ஆர். ஜெகதீசன் மற்றும் சிவராம் கிருஷ்ணன்.
யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள எல்லைப் புறத்திலிருந்து தமது படைகளை ரஷ்யா விலக்கிக் கொள்ள தொடங்கியுள்ளது என்று கூறும் செய்திகளை நேட்டோவின் தலைமைச் செயலாளர் ஆண்ட்ரே ஃபாக் ராஸ்மூசன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார்.
Unfortunately, I cannot confirm that Russia is withdrawing its troops. This is not
நேட்டோ நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் பிரசல்ஸில் நடைபெற்று வரும் வேளையிலேயே அவர் இதை கூறியுள்ளார். இந்த கூட்டத்தில் கிரைமியா பகுதியை ரஷ்யா தன்னுடன் இணைத்துக் கொண்டது குறித்து கவலையடைந்துள்ள உறுப்பு நாடுகளுக்கு மேலும் நம்பிக்கையூட்டும் விஷயங்கள் விவாதிக்கப்படுகின்றன. இப்பொழுது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நவீன ஐரோப்பாவை உருவாக்கிய கொள்கைகளை கேள்விக்குறியாக்கியுள்ளது என்றும் ராஸ்மூசன் தெரிவித்துள்ளார். பிரச்சினைகள் நிலவும் சூழலில் ரஷ்யாவுடன் வழக்கம்போல வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுக்க நேட்டோவால் முடியாது என்றும் அவர் கூறுகின்றார்.
இதேவேளை நேட்டோ நாடுகளுடன் ஒரு இருதரப்பு மற்றும் கூட்டு ராணுவ பயிற்சிகள் பலவற்றை வரிசையாக மேற்கொள்ள யுக்ரைன் நாடாளுமன்றம் தீர்மானித்திருக்கிறது. இவையெல்லாம் உத்தியோகபூர்வ நேட்டோ நடவடிக்கைகள் ஆகாது என்றாலும் யுக்ரைனின் இந்த அறிவிப்பை நேட்டோ அமைப்பு வரவேற்றிருக்கிறது. ஆனால் நேட்டோவுடன் மேலும் ஒன்றிணையும் விதமான முயற்சிகளுக்கு எதிராக யுக்ரைனை ரஷ்ய வெளியுறவுத்துறை எச்சரித்திருந்தது. யுக்ரைன் ஏற்கனவே செய்த அந்த விதமான முயற்சிகள் விரும்பத்தகாத விளைவுகளை தோற்றுவித்ததாக ரஷ்யா கூறியிருக்கிறது.
காணாமல் போன மலேசிய விமானத்தை தேடும் நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து செயல்படும் திட்டத்திற்கு பொறுப்பான அதிகாரி அந்த நடவடிக்கை இதுவரை இல்லாத வகையில் சவாலான ஒன்று என்று தெரிவித்துள்ளார்.
It's a vast search area and I think that's what is important to emphasize. Essentially we do not
இந்த தேடுதல் நடவடிக்கை நீண்ட காலம் இழுத்துக்கொண்டு செல்லலாம் என்று ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்கு தலைமை ஏற்றுள்ள ஆங்கஸ் ஹியூஸ்டன் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படைகளின் முன்னாள் தலைவரான ஆங்கஸ் ஹியூஸ்டன் தேடுதல் நடவடிக்கையில் பல கப்பல்களும் விமானங்களும் ஈடுபட்டிருந்தாலும் காத்திரமான எந்த தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தேடுதல் நடவடிக்கைகள் இந்திய பெருங்கடலின் தெற்கு பகுதியில் நடைபெற்று வருகின்றன.
மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் கடந்த 10 நாட்களில் சுமார் 16,000 பேர் தமது வாழ்விடங்களை விட்டு வெளியேற நேர்ந்திருப்பதாக ஐநா அகதிகள் நிறுவனம் கூறுகிறது. தலைநகர் பாங்குயில் வன்முறைகள் அதிகரித்ததை அடுத்து இவர்களில் பெரும்பான்மையானோர் வெளியேற நேர்ந்ததாக ஐநா தெரிவித்திருக்கிறது. தலைநகரில் நடந்த வன்முறைகளில் குறைந்தது 60 பேர் கொல்லப்பட்டிருந்தனர். கிறிஸ்தவர்கள் வாழும் பகுதி ஒன்றில் சாட் படைகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இவர்களில் 20 அதிகமானோர் சாட் நாட்டு படைகளால் கொல்லப்பட்டிருந்தனர்.
சீனாவின் அதீத அழுத்தம் காரணமாக நேபாளத்தில் வசிக்கும் திபெத்தியர்கள் மீது கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக மனித உரிமைகள் அமைப்பான ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் கூறுகிறது. நேபாளத்தில் வாழும் திபெத்தியர்கள் அரசியல் போராட்டங்களை நடத்துவது, கலாச்சார நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வது ஆகியவை மீது ஒரு அறிவிக்கப்படாத யதார்த்த தடை உள்ளது என்றும், அவர்கள் நேபாள பாதுகாப்பு படையினரால் தொடர்ச்சியாக துன்பங்களை எதிர்கொள்கின்றார்கள் என்றும் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சுமார் 20,000 திபெத்தியர்கள் வாழ்ந்து வரும் வேளையில் சீனாவுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையும் தங்களால் பொறுத்துக்கொள்ள முடியாது என்று நேபாள அரசாங்கம் தொடர்ந்து கூறி வருகிறது.
இலங்கைக்கு வெளியில் இருக்கும் 16 ஈழத்தமிழ் அமைப்புகளுக்கு இலங்கை அரசு தடை விதித்திருக்கிறது. வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு என இலங்கை அரசால் வரையறுக்கப்பட்டுள்ள இந்த அமைப்புகளுடன் இலங்கை பிரஜைகள் எவரும் தொடர்பு வைத்த தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இலங்கை அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விடுதலை புலிகள் அமைப்பு மட்டுமல்லாது ஐக்கிய ராஜ்யம், கனடா, நார்வே போன்ற நாடுகளில் உள்ள புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர் அமைப்புகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 2001 அமெரிக்காவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை அடுத்து ஐநா பாதுகாப்பு சபை கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் சர்வதேச பயங்கரவாதத்தை எதிர்க்கும் முகமாக இந்த அமைப்புகளுக்கு தாம் தடை விதித்திருப்பதாக இலங்கை அரசு கூறுகிறது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை அரசு 16 புலம்பெயர் தமிழர் அமைப்புகளை தடை செய்யப்போவதாக அறிவித்திருக்கிறது. பிரித்தானிய தமிழர் பேரவை, உலகத் தமிழர் பேரவை, நாடு கடந்த தமிழீழ அரசு போன்ற அமைப்புகள் இதில் அடங்குகின்றன. இந்த தடை அறிவிப்பு குறித்து பிரித்தானிய தமிழர் பேரவையின் மனித உரிமை மூலோபாய கொள்கைகளுக்கான பொறுப்பாளர் ராஜ்குமார் அவர்களை கேட்டேன்.
இந்த தடை என்பது ஏற்கனவே மறைமுகமாக தமிழ் அமைப்புகள் மேல் இருக்கின்ற ஒரு விடயம் தான். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இலங்கைக்குள் எந்த செயற்பாடுகளும், அரசியல் செயற்பாடுகளோ அல்லது மனித உரிமை செயற்பாடுகளோ தமிழ் அமைப்புகள் செய்யும் போது அவர்கள் கடுமையான தாக்கங்களுக்கு உள்ளாகின்றன, முக்கியமாக அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ். ஆனால் இன்று மனித உரிமை கழகத்தில் இப்படியான ஒரு விசாரணை, இலங்கை மீதான ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணை வந்திருக்கும் நேரத்தில் வெளிப்படையாக இந்த தடையை அறிவித்திருக்கிறார்கள். இது அவர்கள் ஒரு ரியாக்ஷனாக, அதாவது ஒரு எதிர்மாறாக செய்த விடயமாக தெரிகின்றது. ஆகவே தடையை பொறுத்த மட்டில் பிரித்தானியாவிலோ அல்லது சர்வதேச பரப்பிலோ நமக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. ஏனென்றால் எமது அமைப்பு ஒரு வெளிப்படையாக, அதாவது வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படும், சட்ட ரீதியாக பதியப்பட்ட ஒரு மக்கள் அமைப்பு. நமது செயற்பாடுகள் சர்வதேச தளத்தில் பல உயர் மட்டங்களில் இணைந்து வேலை செய்கின்றோம். ஆகவே நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையோ வெளிநாடுகளில் வரப்போவது. இலங்கையை பொறுத்த இடத்தில் அவர்கள் நிச்சயமாக வெளிப்படையாக தொடர்புபட்ட சில செயற்பாடுகளை செய்யலாம். அதுதான் இந்த தடையின் தாக்கமாக இருக்க போகின்றது.
ஆனால் இந்த தடை இந்த நேரத்தில் எதற்காக வர வேண்டும் என்ற கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீர்கள்?
முக்கியமாக ஐநாவின் விசாரணை என்பது வரும்போது இலங்கைக்குள்ளே ஐநா விசாரணை குழுவை இலங்கை அரசாங்கம் அனுமதிக்கப் போவதில்லை. ஆகவே வெளியில் இருந்துதான் இந்த விசாரணைகள் நடைபெறப் போகின்றது. இந்த விசாரணைகள் முக்கியமாக புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கும் அமைப்புகள் முன்னிலை வகித்து மக்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை ஒழுங்குபடுத்தல், அதற்கான வேலை திட்டங்களை செய்ய போகின்றார்கள். அப்ப அந்த தருணத்தில் இதை ஒரு பயப்படுத்தும் நோக்கத்துடன் அந்த புலம்பெயர் அமைப்புகளுடன் இணைந்து மக்களை அல்லது மக்கள் அமைப்புக்கு, தாயகத்தில் இருக்கும் மக்கள் அமைப்புக்கு செயற்படாமல் செய்வதற்கான ஒரு சட்ட ரீதியான செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கின்றோம்.
இதை வந்து உங்கள் இலங்கையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் சென்றால் உங்களை போன்ற புலம்பெயர் அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்திக்கிறார்கள். நாட்டின் நிலைமை குறித்து அரசியல் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்கிறீர்கள். அந்த மாதிரியான ஒரு கருத்து பரிமாற்றங்களை இது பாதிக்கும் என்று நினைக்கிறீர்களா?
நிச்சயமாக அதை பாதிக்க வைப்பதற்காக முக்கியமாக சர்வதேச தளங்களில் இருந்து டிஎன்ஏ போன்ற அமைப்புகள், அதாவது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு இணைப்பு பாலமாக இருப்பது இப்படியான அமைப்புகள், மற்றும் அங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற அரசியல் கட்சிகள் நாட்டுக்குள்ளே பாரிய வியாபார நிறுவனங்களோ அல்லது பாரிய அரசியல் நிதி மூலங்களோ இல்லை அவர்களுக்கு. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கில் மட்டும் அரசியல் கட்சியாக இருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிறது முக்கியமாக புலம்பெயர் நாட்டு மக்களின் நிதி மூலத்தில் தான் தங்கியிருக்கின்றார்கள். அப்ப அதையும் பாதிக்கும் என்பது நிச்சயம். இனி ஒரு காலத்தில் வரப்போகும் தேர்தல்களில் புலம்பெயர் மக்கள் அல்லது மக்கள் அமைப்புகளால் கொடுக்கப்படும் நிதி மூலங்கள் கூட கேள்விக்குறியாக ஆக்குவதற்காகத்தான் இது செய்யப்பட்டிருக்கிறது.
இந்த ஐநா மன்ற தீர்மானம் சொல்வது போல நீங்கள் புலம்பெயர் நாடுகளிலே ஏற்கனவே இருக்கின்ற தமிழ் அமைப்புகள், விடுதலை புலிகள் மிகவும் தீவிரமாக செயல்பட்ட பொழுது அவர்கள் இந்த மாதிரியான முன்னணி அமைப்புகள் மூலமாக அவர்கள் நிதி, தங்களுக்கு வேண்டிய நிதியை திரட்டினார்கள், அதிலே கட்டாயமாக நிதியும் வசூலிக்கப்பட்டது போன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் அப்பொழுது எழுந்திருந்தன. அதுவே கூட விடுதலை புலிகள் அமைப்பு மேற்குலகிலே தடை செய்யப்படுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. அந்த மாதிரியான நடவடிக்கைகள் இப்பொழுது தொடரவில்லை என்று நீங்கள் சொல்ல முடியுமா?
நிச்சயமாக அப்படியான எந்தவித நடவடிக்கைகளும் தொடரவில்லை என்று நாங்கள் ஆணித்தரமாக கூற முடியும். என்றால் வெளிப்படையான அமைப்புகளாகத்தான் இங்கே இருக்கின்றன. சகல அமைப்புகளும் வெளிப்படையாக தமது கணக்குகள் காட்டப்பட்டு சர்வதேச அளவிலே பல செயற்பாடுகளுக்கு ஈடுபட்டிருக்கின்றன.
இலங்கை அரசின் இந்த உத்தரவை எதிர்த்து நீங்கள் ஏதாவது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, இலங்கையிலோ அல்லது சர்வதேச மட்டத்திலோ?
ஆமாம், இதிலே இலங்கையில் சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது இலங்கைக்குள் இருக்கும் தமிழ் மக்களின் கடமையாக இருக்கின்றது. ஏனென்றால் அப்படி இப்படியான விடயத்தில் இலங்கைக்குள் எடுப்பது மிக கடினம். புலம்பெயர் நாடுகளில் இந்த சட்டத்தால் ஏற்பட்டிருக்கும் அபகீர்த்தி சம்பந்தப்பட்ட விடயத்தில் நிச்சயமாக சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் இந்த ஐநாவின் பாதுகாப்பு சபையின் 1373 கீழ் இது கொண்டுவரப்பட்டிருப்பதால் ஐநாவின் மனித உரிமை கமிட்டி, அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி என்று சொல்லப்படும் அங்கே இந்த விடயம் நாங்கள் நிச்சயமாக எழுப்புவோம். இலங்கையை பொறுத்த மட்டில் இலங்கை அரசாங்கம் ஒரு பயமூட்டுவதற்காகவும் ஆத்திரமடைந்து செய்த இந்த செயற்பாடு இலங்கைக்கு பாரிய ஒரு ராஜதந்திர பின்னடைவை நீண்ட காலத்தில் கொண்டுவரப்போகின்றது.
பிரித்தானிய தமிழர் பேரவையின் ராஜ்குமார். இலங்கையின் புத்த பிக்குகள் வாகன ஓட்டுநர் உரிமங்கள் பெறுவதை தடை செய்து இலங்கை அரசு பிறப்பித்த உத்தரவு சரியானதே என்று இலங்கையின் மேல் நீதிமன்றம் ஒன்று கூறியிருக்கிறது. இது குறித்து கொழும்பில் உள்ள நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
பௌத்த பிக்குகளுக்கு சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதை தடை செய்வதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள முடிவை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. பௌத்த பிக்குகள் சிலர் இந்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். நீண்ட விசாரணையின் பின்பு மனுக்களை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் பௌத்த பிக்குகளுக்கு சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதை தடை செய்வதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள முடிவின் மூலம் அரசியல் யாப்பு மீறப்பட மாட்டாதென்று தெரிவித்துள்ளது. பௌத்த பிக்குகளுக்கு இவ்வாறான அனுமதி பத்திரங்களை வழங்குவதன் மூலம் பௌத்த மதத்தை பாதுகாப்பதாக அரசியல் யாப்பின் கீழ் வழங்கப்பட்டுள்ள உறுதிமொழி மீறப்படும் என்றும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. எனவே இந்த தீர்ப்பை தான் ஆதரிப்பதாக ராவணா சக்தி அமைப்பின் செயலாளர் இத்தாக்கந்தே சத்தாதிச தேரர் பிபிசியிலும் தெரிவித்தார். இவ்வாறான வேண்டுகோள்களை முன்வைக்க முடியாது. ஒரு பௌத்த பிக்கு வாகனம் ஒன்றை ஒட்டிச் சென்றால் அதன் மூலம் இறுதியாக பௌத்த மதமே பாதிக்கப்படுகின்றது. போக்குவரத்து நடவடிக்கைகளின் போது பிக்குகளுக்கு தனிப்பட்ட வாகனங்களை பயன்படுத்த முடியும், இல்லாவிட்டால் பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்த முடியும். அவர்களுக்கு வாகனம் ஒன்றை ஒட்டிச் செல்லும் அவசியம் ஏற்பட மாட்டாது. எனவே இந்த தீர்ப்பு பௌத்த மதத்தை பாதுகாப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முக்கிய தீர்ப்பென்று கூற முடியும் என்று தெரிவித்தார் ராவணா சக்தி அமைப்பின் செயலாளர் இத்தாக்கந்தே சத்தாதிச தேரர்.
கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இந்திய குறிப்புகள். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலையில் தண்டிக்கப்பட்ட மூவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்ததை மறுபரிசீலனை செய்ய மத்திய அரசு போட்ட மனுவை இந்திய உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. இதுகுறித்து டெல்லியில் இருந்து சங்கீதா.
இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளிகள் மூவரின் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டதற்கு எதிராக மத்திய அரசு தொடுத்த மறுசீராய்வு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த சாந்தன், முருகன் மற்றும் பேரறிவாளன் ஆகியோரின் தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து இந்திய உச்சநீதிமன்றம் பிப்ரவரி 18 அன்று உத்தரவிட்டிருந்தது. இந்த தண்டனை குறைப்பிற்கு எதிராக மத்திய அரசு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்திருந்தது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வெளிப்படையாகவே சட்டத்துக்கு முரணாக உள்ளது என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 72 மரண தண்டனை பெற்றவர்களுக்கு கருணை அளிக்கும் அதிகாரம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஒரு தண்டனையை குறைக்கவோ மன்னிப்பு அளிக்கவோ அல்லது மாற்று தண்டனை அளிக்கவோ குற்றப்பிரிவியல் சட்டங்கள் 432, 433, 435 மற்றும் 433A ஆகியவையின் கீழ் மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்தியாவின் சட்டப்பிரிவு குறித்து முக்கிய கேள்விகளை இந்த வழக்கு எழுப்பியுள்ளதால் இது ஒரு அரசியல் சாசன அமர்வுக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டும் என்று அந்த மறுசீராய்வு மனுவில் வாதிடப்பட்டிருந்தது. இன்று அந்த மறுசீராய்வு மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி ப. சதாசிவம் தலைமையிலான அமர்வு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த வருடம் முன்னதாக ஜனவரி மாதம் 21 அன்று வேறு ஒரு வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 15 குற்றவாளிகளுக்கு அவர்களது கருணை மனு மீது மத்திய அரசு முடிவெடுக்க காலதாமதம் ஏற்பட்டதையும் அதனால் அந்த குற்றவாளிகளுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலையும் காரணம் காட்டி உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்திருந்தது.
டெல்லியிலிருந்து சங்கீதா. தமிழ்நாட்டில் முன்னாள் உயர் போலீஸ் அதிகாரி நடராஜ் ஆளும் அதிமுகவில் சேர்ந்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. சில நாட்களுக்கு முன்னர் தான் இந்திய ராணுவத்தின் ஓய்வு பெற்ற தளபதி வி கே சிங் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார். இதற்கு முன்னதாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள், நீதிபதிகள் என பல உயர் பிரமுகர்கள் அரசியல் கட்சிகள் பலவற்றில் சேர்ந்திருக்கின்றனர். இந்த வழக்கம் அவர்கள் பதவியில் இருக்கும்பொழுது அவர்கள் நடுநிலை வகித்திருப்பார்களா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தும். மேலும் இது அரசியலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டிய நிர்வாகத்துறை, நீதித்துறை மற்றும் இராணுவம் போன்றவற்றை அரசியல் மயமாக்கும் ஆபத்தை தோற்றுவிக்கும் என்று விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இந்த விமர்சனங்கள் சரியானவையா என்று ஓய்வு பெற்ற இந்திய அமைச்சரவை செயலர் டி எஸ் ஆர் சுப்பிரமணியன் அவர்களை கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டில இது பர்சே தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா தனக்கு ஏதாவது கிடைக்கும் சொல்லி வர்றது வந்து மாரலி அப்செக்ஷனபிள். அதனால தான் நல்ல குவாலிட்டி ஆஃப் பாலிட்டிஷியன்ஸ் இதனால இம்ப்ரூவ் தான் ஆகும். ஓவரால் குறையறதுக்கு சான்ஸ் குறைச்சது.
ஒரு கட்சியில சேரும் பொழுது அவர்கள் பதவியில இருக்கும் பொழுது, அதுவும் குறிப்பா அந்த கட்சி ஆட்சி செய்யும் காலத்தில் பதவியில் இருக்கும் பொழுது எப்படியான முடிவை எடுத்திருப்பார்கள், அந்த மாதிரியான முடிவுகள் குறித்து சில சந்தேகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா?
இருக்கு, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா பீப்புள் கம்பெனி டீல் பண்றாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் டீல் பண்றாங்க, அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கம்பெனி ஜாயின் பண்றாங்க. அப்போ இந்த ஆர்கூன் பண்ணலாம, இந்த குரூப் ஹெல்ப் பண்றதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்புக்கு ஹெல்ப் பண்றது, இண்டஸ்ட்ரி குரூப் ஹெல்ப் பண்றாங்க. அதனால இது வந்து இண்டிவிஜுவல் பர்சனோட மொராலிட்டி, அவனோட மென்டல் கேலிபரை பொறுத்து இருக்கு. அதனால இன்னைக்கு ரிட்டையர் ஆகி நாளைக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு போய் சேர்ந்தால் அது சரியில்லை. ஏன்னா சர்வீஸ்ல இருக்கிற போது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஹெல்ப் பண்றதுக்கு டெண்டன்சி இருந்திருக்கலாம். அதனால ஒரு சொல்யூஷன் என்னன்னா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டோ மூணோ வருஷம் ஒரு மினிமம் பீரியட் கூலிங் ஆஃப் மாதிரி இருந்தால் நல்ல பீப்புள் பாலிடிக்ஸ்ல வரதையும் நம்ம தடுக்க மாட்டோம். அட் த சேம் டைம் சீனியர் லெவல்ஸ்ல சர்வீஸ்ல இருந்துட்டே பார்ட்டிக்கு ஹெல்ப் பண்ற டெண்டன்சியும் குறைய சான்ஸ் இருக்கலாம். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல கிளியர் கட் இப்படியும் அப்படியும் சொல்யூஷன் இல்லை. என்ன மாதிரி ரெகுலேஷன் வேணும்னா, இது ஃப்ரீ கண்ட்ரி, பாலிடிக்ஸ்ல வரத்துக்கு எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு. ஆனால் ரிட்டையர்மெண்ட் ஆயோ ரிசிக்னேஷனுக்கு அப்புறமோ ரெண்டோ மூணோ வருஷம் கழிச்சு தான் வரலாம் சொல்லிட்டு, இதுக்கு பார்லிமெண்ட் லா இல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெகுலேஷன் வந்தா கூட போறோம்.
சிவில் சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் எல்லாருக்குமே இந்த சிவில் சர்வீசஸ் கான்டக்ட் ரூல், நடத்தை விதிகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்போ அவர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது அவர்கள் மனசுல எப்படியான ஓட்டங்கள் இருந்திருக்கும், அவர்களுடைய முடிவுகள் எப்படி எடுத்திருப்பார்கள், அவர்கள் எடுத்திருந்த முடிவுகள்ல விமர்சனத்துக்கு உள்ளாறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு இல்லையா?
உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனா பாலிடிக்ஸ்ல வரவங்களுக்கு எல்லாம் விதம் விதமான அப்செக்டிவ்ஸ் இருக்கலாமே. எல்லாருக்கும் பப்ளிக் சர்வீஸுக்கு தான் நான் பாலிடிக்ஸ் வருமே சொல்லி அப்செக்டிவ் இல்லாமல் இருக்கிறதுனால சிவில் சர்வன்ஸ் மாத்திரம் தடுக்கணும்னா அது சரியா தப்பாங்கிற க்வெஸ்சன். ஒரு பர்சன் ரிட்டையர்மெண்ட் ஆகி மூணு வருஷம் வரைக்கும் பார்ட்டியில ஒர்க் பண்ணி குவைட்டா ஒர்க் பண்ணி அப்புறம் ஜாயின் பண்ணுவான் அப்படி வந்துதான் பண்ணிட்டோம். ஆனால் இது புது விஷயம்னு சொல்ல முடியாது. மனோகர் சிங்கில் இருந்தார், சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருந்தார், ரிட்டையர்மெண்ட் ஆகி ஒரு மாசத்துக்குள்ள ராஜ்யசபா மெம்பர் ஆனார் காங்கிரஸ் பார்ட்டிக்கு. அது ரொம்ப அப்செக்ஷனபிள். ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம அம்பையரா இருந்து பார்ட்டிக்குள்ள செட்டில் பண்ணிட்டு அடுத்த நாள் ஒரு பார்ட்டியை ஜாயின் பண்றதுன்றது சரியில்லை. அதே மாதிரி ஜெனரல் வி கே சிங் ரிட்டையர்மெண்ட் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ள வராரு இப்போ எலெக்ஷன் ஃப்ரேல. முன்ன யஷ்வந்த் சின்ஹா வந்திருக்கார், மணிசங்கர் வந்திருக்கார், நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கா பாலிடிக்ஸ்ல. சோ அதனால புது ட்ரெண்ட் சொல்ல முடியாது, கொஞ்சம் அதிகம் நம்பர் சொல்லலாம் வரான்னு சொல்லிட்டு. என்னோட விசாரம் என்னன்னா, தப்பு இல்லை, ஆனா கூலிங் ஆஃப் பீரியட் 2-3 வருஷம் கொடுத்தால் அவளோட ஜெனுவின்லி யாருக்கு வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கும் அவ தான் வருவா. ஒரு சுவார்த்தமா தனக்கு லாபம் கிடைக்கும் வரவா குறைஞ்சிடும். என்னோட சரி,
அரசியல் கட்சிகளும் வந்து நல்ல திறமையான அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளை தங்கள் கட்சிக்குள் இழுத்துக்கொள்ள வேண்டும், அதனால கட்சிக்கும் சரி அரசியலுக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வளர்ந்து வரதா ஒரு பக்கம் விமர்சனம் இருக்கு.
இருக்கலாம், பார்ட்டிக்கு அப்செக்டிவ் யாரு ஜெயிப்பா, சோ அதனால அவ நேம் ரெகக்னிஷன் அவளோட திறமை என்ன பாக்கிறதே அவ சர்வீஸ்ல இருந்து வராங்களோ இல்லாத பிரைவேட்ல இருந்து வராங்களோ பார்க்க மாட்டேங்கிறாங்க. பார்ட்டி வந்து யாரு ஜெயிச்சு நமக்கு சீட் நிறைய கொண்டு வருவாங்களோன்னு பாக்குறாங்க சீட் கொடுக்கற போது. அதனால கூலிங் ஆஃப் பீரியட் ரூல் வந்ததுன்னா எல்லாரோட டிமாண்ட்ஸும் மீட் ஆயிடும்.
டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன். கடந்த சில ஆண்டுகளாக கூடங்குளமா அணு உலைக்கு எதிராக இயக்கம் நடத்தி வந்த சூபா உதயகுமாரும் அவரது சகாக்கள் சிலரும் ஆம் ஆத்மி கட்சியில் சேர்ந்திருப்பதை அடுத்து அணுசக்தி குறித்த கொள்கைகளை ஆம் ஆத்மி கட்சி ஆதரிக்கிறதா என்பது குறித்த கேள்வியில் எழுந்தன. இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் முரளிதரன்.
எந்த ஒரு பெரிய திட்டமும் உள்ளூர் மக்களின் அனுமதி இல்லாமல் கொண்டுவரப்பட மாட்டாது என ஆம் ஆத்மி கட்சி உறுதியளித்திருப்பதால் அக்கட்சியுடன் இணைந்து போட்டியிடுவதாக அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த உதயகுமார் பிபிசிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் அணு உலைக்கு எதிரான மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த சுப உதயகுமார், புஷ்பராயன், எம்பி ஜேசுராஜன் ஆகியோர் முறையே கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர். கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக இடிந்தகிரை கிராமத்தில் இருந்தபடியே போராடி வந்த உதயகுமார் வேட்பு மனு தாக்கல், தேர்தல் பிரச்சாரம் ஆகியவற்றுக்காக கடந்த சனிக்கிழமையன்று அந்த கிராமத்திலிருந்து வெளியே வந்தார். இந்த நிலையில் பிபிசி தமிழோசைக்கு பிரத்யேக பேட்டியளித்த உதயகுமார் தேர்தல் அரசியலில் ஈடுபடுவது என்பது மக்களுடன் சேர்ந்து பேசி எடுத்த முடிவு என்று தெரிவித்தார்.
எங்களுடைய போராட்டத்தை தமிழக அரசும் மத்திய அரசும் கண்டுகொள்ளாத நிலையில் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு, எங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து போராடுவதற்கு எங்களுக்கு அடுத்த களம் தேர்தல் களம், அரசியல் களமாகத்தான் இருக்கும் என்று எங்களுடைய மக்களும் போராட்ட குழுவும் சேர்ந்து விவாதித்து எடுத்த முடிவின் அடிப்படையில் தான் நாங்கள் தேர்தல் அரசியலில் குதித்திருக்கோம்.
ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் போட்டியிடும் நிலையில் அணு உலைக்கு எதிரான போராட்டத்தை அக்கட்சி ஏற்கிறதா என்ற கேள்விக்கும் உதயகுமார் பதிலளித்தார்.
உள்ளூர் மக்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்புமின்றி இந்த பெரிய திட்டத்தையும் அணுசக்தி திட்டம் உட்பட நிறுவக்கூடாது என்பதுதான் தங்கள் கட்சியின் நிலைப்பாடு என்று சொன்னார்கள். அது எங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தது. காரணம், எங்கள் பகுதி மக்கள் அந்த கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டத்தை ஏற்கவில்லை. இந்த கொள்கைப்படி தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு திட்டங்களை நிறுத்த முடியும். கல்பாக்கம் விரிவாக்க திட்டம், தேனி தேவாரம் நியூட்ரினோ திட்டம், மதுரை வடபழஞ்சி அணுக்கள் கழிவு ஆய்வு மையம் திட்டம், மீத்தேன் திட்டம், கெயில் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை இந்த கொள்கைப்படி தடுத்து நிறுத்த முடியும் என்பதால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம்.
தமிழகத்தில் தங்களுடன் ஆரம்பத்தில் உடனிருந்து போராடிய கட்சிகள் பிறகு அணு உலைக்கு ஆதரவான கட்சிகளுடன் இணைந்ததால் தாங்கள் ஆம் ஆத்மி கட்சியை நாட வேண்டியதாயிற்று என்றும் அவர் கூறினார்.
தமிழகத்திலே எங்களோடு தோள் கொடுத்து போராடிய பல்வேறு அரசியல் கட்சிகள் அணுசக்தி கொள்கையில் எங்களுக்கு எதிரான நிலைப்பாடு உடைய கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருப்பதால், அவர்களோடு சேர்ந்து களமாடுவதால் அவர்களோடு நாங்கள் இணைந்து செயல்பட முடியவில்லை. எனவே எங்களை வந்து எங்களுக்கு அழைப்பு விடுத்த ஆம் ஆத்மி கட்சியோடு சேர்ந்து சில நிபந்தனைகளை விதித்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதன் அடிப்படையில் இணைந்து செயல்படுகிறோம்.
திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி தொகுதிகளில் இருக்கும் மக்கள் இப்போதும் தங்களுடன் இருப்பதால் இந்த மக்கள் தங்களுக்கே வாக்களிப்பார்கள் என்று தாங்கள் நம்புவதாகவும் உதயகுமார் தெரிவித்துள்ளார். அதேபோல உச்சநீதிமன்றம் கூறிய பிறகும் தங்கள் மீதுள்ள 101 வழக்குகளை திரும்பப் பெற முடியாது என தமிழக அரசு கூறியிருப்பதை கண்டிப்பதாகவும், இது உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றும் செயல் என்றும் அவர் கூறினார்.
சென்னையிலிருந்து முரளிதரன். மக்கள் அனுபவிக்கும் சுதந்திரங்கள் என்ற பொருளில் பிபிசி நடத்திய ஒரு சர்வதேச கருத்து கணிப்பில் கலந்து கொண்டிருந்தவர்களில் பாதிக்கும் அதிகமானோர் தமது அபிப்பிராயங்களை வெளியிடுவதற்கான பாதுகாப்பான ஒரு இடமாக இன்டர்நெட்டை, அதாவது இணையத்தை, தாம் கருதவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் சாதா.
சுதந்திரம் 2014 என்ற ஒரு கருப்பொருளில் கடந்த சில வாரங்களாக பிபிசியின் தொலைக்காட்சியும் வானொலிகளும் இணையதளமும் நிகழ்ச்சிகளையும் செய்திகளையும் வழங்கி வந்திருக்கிறது. இந்த திட்டத்தின் அங்கமாக மக்கள் அனுபவிக்கின்ற பல்வேறு சுதந்திரங்கள் தொடர்பில் உலக நாடுகளில் இருக்கின்ற தமது நேயர்களிடையே பிபிசி கருத்து கணிப்பு ஒன்றையும் நடத்தியிருக்கிறது. குளோப் ஸ்கேன் என்ற நிறுவனத்தின் துணையோடு பிபிசி உலக சேவை இந்த கருத்து கணிப்பை 17 நாடுகளில் நடத்தியது. December 2013 February 2014 இடைப்பட்ட காலகட்டத்தில் உலகின் பல பாகங்களிலும் இருக்கின்ற நாடுகளைச் சேர்ந்த 17,000 பேர் இந்த கருத்து கணிப்பில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த சர்வதேச கருத்து கணிப்பில் கலந்து கொண்டிருந்தவர்களில் 50% அதிகமானோர் தமது அபிப்பிராயங்களை வெளியிடுவதற்கு கணினி வளையம் என்பது பாதுகாப்பான ஒரு இடம் என்ற கூற்றோடு உடன்பட மறுத்திருக்கிறார்கள். அதாவது, கருத்து சுதந்திரத்திற்கான பாதுகாப்பான இடமாக இணையம் அமைந்திருக்கவில்லை என அவர்களது கருத்து அமைந்திருக்கிறது. இந்த கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களிலே 1/3 இணையத்தில் தம்முடைய செயற்பாடுகள் அரசாங்கத்தால் கண்காணிக்கப்படுவதாகவே தாம் உணர்வதாய் கூறியிருக்கின்றனர். தத்தமது நாடுகளில் ஊடக சுதந்திரத்தின் நிலை பற்றியும் இந்த கருத்து கணிப்பிலே மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 2007 நிலவிய ஊடக சுதந்திரத்தோடு ஒப்பிடுகையில் பல நாடுகளில் ஊடக சுதந்திரம் தற்போது குறைந்திருப்பதாகவே இந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் காட்டுகின்றன. தமக்கு முழுமையான மத சுதந்திரம் இருப்பதாக இந்த கருத்து கணிப்பில் பங்கேற்ற 57% பேரும், விருப்பப்பட்டவரை மனமுடிப்பதற்கான சுதந்திரம் இருப்பதாக 60% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அரசாங்கத்தின் கண்காணிப்பில் இல்லாமல் வாழக்கூடிய சுதந்திரம் என்பதை தாம் அனுபவிப்பதாக வெறும் 23% பேர்தான் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது.
நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல், தயாரித்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் மனித உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் சாப்பிடும் அன்றாட உணவில் எவ்வளவு காய்கறிகள் மற்றும் பழங்கள் இருக்க வேண்டும் என்பது குறித்து ஆய்வாளர்கள் செய்திருக்கும் பரிந்துரை பற்றிய செய்தியை பார்க்கலாம். இதுநாள் வரை ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு குறைந்தது 400 கிராம் அளவுக்காவது காய்கறி மற்றும் பழங்களை உண்ண வேண்டும் என்று மருத்துவ ஆய்வாளர்கள் பரிந்துரை செய்து வந்திருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 560 கிராம், அதாவது 1/2 கிலோவுக்கும் அதிகமாக காய்கறி மற்றும் பழங்களை சாப்பிடுவதுதான் மனிதர்களின் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று மருத்துவ ஆய்வாளர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். இதன் மூலம் மனித உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்பதுடன் உடலின் ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமான சத்துக்களையும் இந்த காய்கறி மற்றும் பழங்கள் கொடுக்கும் என்பது இந்த ஆய்வாளர்களின் பரிந்துரையாக இருக்கிறது. இதில் ஒரே வகையான காய்கறி, உதாரணமாக 1/2 கிலோ கேரட்டை ஒரு நாளைக்கு சாப்பிட்டால் போதுமா, அல்லது ஒரே வகையான பழம், உதாரணமாக 2 வாழைப்பழங்களை சாப்பிட்டால் போதுமா என்று கேட்டால் அது சரியான அணுகுமுறையாக இருக்காது என்கிறார்கள் இந்த ஆய்வை மேற்கொண்ட விஞ்ஞானிகள். இவர்களின் கருத்துப்படி நாள்தோறும் சாப்பிடும் காய்கறி மற்றும் பழங்களில் பல்வேறு வகையான காய்கறிகளையும் பழங்களையும் கலந்து சாப்பிடுவதே சரியான அணுகுமுறையாக இருக்கும் என்றும் அதன் மூலமே உடலுக்கு தேவையான பல்வேறு சத்துக்கள் மனிதர்களுக்கு கிடைக்கும் என்றும் இந்த ஆய்வை மேற்கொண்ட விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த காய்கறிகள் என்பவை விலை உயர்ந்த காய்கறியாகவோ, பழவகைகள் என்றதும் விலை உயர்ந்த வெளிநாட்டு ஆப்பிள் பழங்களாகவோ தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்று சுட்டிக்காட்டியிருக்கும் விஞ்ஞானிகள் தக்காளி, வெங்காயம், முருங்கை உள்ளிட்ட பல வகையான கீரைகள், முள்ளங்கி, வாழைத்தண்டு போன்ற விலை குறைந்த காய்கறிகளும் கூட நல்ல பலனை தரும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். பழங்களிலும் கூட வாழைப்பழம், நாவற்பழம், பலாப்பழம், மாம்பழம் போன்ற விலை ஓரளவு சகாயமாக கிடைக்கும் பழங்களிலும் கூட நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆரோக்கிய வாழ்க்கைக்கு 1/2 கிலோ காய் கனிகளை அன்றாடம் சாப்பிடுவது அவசியம் என்கிறது இந்த ஆய்வறிக்கை. சுமார் 65,000 பேரிடம் செய்த ஆய்வில் இந்த முடிவுகள் தெரிய வந்திருப்பதாக இந்த ஆய்வை மேற்கொண்ட விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ருமேட்டிசம் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் எலும்பின் மூட்டு மற்றும் அதை ஒட்டிய தசை தொகுதி வலியால் அவதிப்பட்ட முந்தைய காலத்து ஆஸ்திரேலியர்கள் திமிங்கிலத்தின் உடலுக்குள் மணிக்கணக்கில் தங்களின் உடலை கிடத்தியதன் மூலம் நிவாரணம் பெற முயற்சி செய்த தகவல் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இதுகுறித்து பிபிசியின் செய்தியை தமிழில் தருகிறார் குமார் ராமலிங்கம்.
முன்பொரு காலத்தில் ஆஸ்திரேலியாவில் மூட்டு வலி மற்றும் வீக்கத்தினால் பாதிக்கப்பட்டு வந்தவர்கள் திமிங்கலத்தின் உடலுக்குள் புகுந்து நின்று கொண்டிருந்தால் வலி நிவாரணம் கிடைக்கும் என்று முயற்சித்து வந்தார்கள் என்ற தகவலானது ஆஸ்திரேலியாவின் தேசிய கடலியல் அருங்காட்சியகத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு திமிங்கலத்தின் உடலுக்குள் சுமார் 30 மணி நேரத்துக்கு மேல் நின்று கொண்டிருந்தால் கிட்டத்தட்ட 12 மாதம் காலத்திற்கு மேலாக தங்களுக்கு எவ்வித மூட்டு வலியோ வீக்கமோ இருக்காது என்றும் அவர்கள் எண்ணியதாக சிட்னி மார்னிங் ஹெரால்ட் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இந்த பழக்கமானது முதன் முதலாக ஆஸ்திரேலியாவின் தென்பகுதியில் இருக்கும் ஈடன் நகரத்தில்தான் ஆரம்பித்தது என்று கருதப்படுகின்றது. வலியால் அவதிப்படும் நபரை வெட்டப்பட்ட திமிங்கலத்தின் உடலுக்குள் செலுத்தி அவர்களின் தலை மட்டும் வெளியில் தெரியும்படி நிறுத்தி வைத்து விடுவார்கள் என்று சிட்னி மார்னிங் ஹெரால்ட் மேலும் கூறுகின்றது. இந்த பழக்கம் முதன் முதலாக ஆரம்பித்த போது அது பால் மால் கெசட் என்ற பத்திரிகையில் செய்தியாக வந்தது. அந்த செய்தியை பார்ப்போம். 1896 March 7 வந்துள்ள அந்த செய்தியில் மூட்டு வலி மற்றும் வீக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் போதையில் தனது நண்பர்களுடன் கடற்கரையில் சென்று கொண்டிருந்திருக்கின்றார். அப்போது வெட்டப்பட்ட திமிங்கலம் ஒன்று அங்கே கடற்கரையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை பார்த்தவருக்கு இந்த திமிங்கலத்தை அப்படியே சாப்பிட்டு விடலாம் என்று எண்ணி அதனுடன் மல்லு கட்டியிருக்கின்றார். அவ்வாறு அவர் செய்யும்போது அந்த திமிங்கலத்தின் உடலுக்குள்ளேயே அவர் இறங்கிவிட்டார். இவரின் சேட்டை மற்றும் மீனின் நாற்றத்தை தாங்க முடியாத நண்பர்களோ குடியார நண்பரை அங்கேயே விட்டுவிட்டு சென்று விட்டனர். திமிங்கலத்தின் உள்ளே போதையில் சென்ற நபர் பல மணி நேரம் கழித்துதான் திமிங்கலத்துக்கு வெளியே வந்திருக்கின்றார். அப்போது அவர் தனது மூட்டு வலி மற்றும் வீக்கம் எல்லாம் காணாமல் போயே போச்சு என்று கூறியிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து பல பேர் கடற்கரைகளில் திமிங்கலத்தை பாதியாக வெட்டி வைத்துவிட்டு அதனை குழிக்குள் இறக்கி வைத்துவிட்டு இவர்கள் திமிங்கலத்தின் உள்ளே இறங்கிவிட்டு மூட்டு வழிகளிலிருந்து நிவாரணம் கிடைக்குமா என்று பார்த்துள்ளனர். இவர்கள் திமிங்கலத்தின் உடலுக்குள் இறங்கியவுடன் திமிங்கலத்தின் தசைகள் இவர்களை நசுக்கி கசக்கி இருக்கின்றன. ஆனால் இந்த வைத்திய முறையை வெளியில் ஒன்றும் பெருமையாக எல்லாம் சொல்லியிருக்க முடியாது என்று ஆஸ்திரேலியாவின் தேசிய கடலியல் அருங்காட்சியகத்தின் மிஷேல் லெண்டர் கூறுகின்றார்.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் குமார் ராமலிங்கம்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் எல்ஆர் ஜெகதீசன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் எமது கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் எமது இணையதளமான www.bbctamil.com என்ற முகவரியில் கேட்கலாம். வணக்கம் நேர்களே.